ஆனந்தபுரம் முற்றுவெச்சமல் களத்தில் நின்ற போராளியின் பதிவு இது. ஆனந்தபுரம் முற்றுகையை மிகவும் குறுகிய இடத்தில் இராணுவம் கொண்டு வந்திருந்தது. April 3 இரவு தலைமையிடமிருந்து ஆனந்தபுரத்தை விட்டு விக்ட்ரோ வண்ணம்படி கட்டளை தளபதிமார்களுக்கு உத்தரவு வந்து அதன்படி ஆனந்தபுரத்துக்குள் இருந்த காயப்பட்ட போராளிகள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பணி இரவிரவாக நடைபெற்றது. எமக்கு கள நிலவரம் தெரிந்தபடியால் ஆயுதம் தூக்க வலுவுள்ள காயப்பட்ட போராளிகள் வீழ்ச்சாவடைந்தவர்களின் ரைபிள்கள் கோல்சர்களை கட்டி சண்டைக்கு தயாராகவே நகரத் தொடங்கினோம். ஏனெனில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் முழுப்பலத்தையும் ஆனந்தபுரத்தை சுற்றியே அமைத்திருந்தார்கள். ஆனந்தபுரத்தில் இருந்த அனைவருக்குமே வாழ்வா சாவா என்ற முடிவை தீர்மானிக்கும் நகர்வாக இருந்தது. இராணுவம் பராவளிச்சம் போட்டு ஆனந்தபுரத்தை பகல் போல வைத்திருந்தனர். எமது சிறு நகர்வு தெரிந்தாலும் எம்மீது கடும் தாக்குதலை மேற்கொண்டார்கள். இவ்வளவு தடைகளுக்கு மத்தியிலும் ஆனந்தபுரத்தில் முன்னர் கணினி பிரிவின் முகாம் ஒன்றிருந்தது. அந்த முகாமின் மிக பலமான கட்டிடம் இருந்தது. அந்த இடத்தை மையமாக வைத்தே எமது நகர்விற்கான ஒன்றிணைவு நடந்தது. அங்கு வைத்தே வெளியேறுவதற்கான திட்டம் சொல்லப்பட்டது. அதாவது பச்சை புல்வெளி பகுதியிலிருந்து வெளிப்பக்கமாக ஆனந்தபுர முற்றுகை போராளிகள் உடைப்பார்கள். அதே நேரம் நாங்களும் உள்பக்கத்தால் பல பக்கத்தில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தி உடைத்து கொண்டு வெளியேற வேண்டும். நாங்கள் பிரிகேடியர் பானுண்ணாவின் தலைமையில் நகர்ந்த அணியில் சென்றோம். April 4 அதிகாலை 2 தாக்குதல் ஆரம்பமானது. ஆனந்தபுரத்தில் மாத்தளன் பக்கம் மற்றும் பச்சை புல்வெளி பக்கம் என பல பக்கமாக உடற்பு தாக்குதலை புலிகள் மேற்கொண்டார்கள். ஆனால் இராணுவம் எங்களின் நோக்கத்தை ஊகித்துக் கொண்டு மிகவும் பலமான அறிகணை தாக்குதலை அந்த குறுகிய பிரதேசத்தில் மேற்கொண்டு மூர்க்கத்தனமான எதிர்த்தாக்குதலை செய்தார். அதிகாலை வரை நடைபெற்ற தாக்குதல் வரை எம்மால் இராணுவத்தின் தடைகளை உடைக்க முடியாமல் அணிகள் எல்லாம் சீர்குலைந்தது. இப்போது நாங்கள் பிரிகேடியர் தீபன், பிரிகேடியர் கடாவி மற்றும் பிரிகேடியர் மணிவண்ணன் ஆகிய மூவரும் இருந்த இடத்தில் நின்றோம். தீவனண்ணா அங்கிருந்த சிறு தொகையான போராளிகளை ஒருங்கிணைத்தார். விடியப்போகுது நாம் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொன்னார். பல ஆயிரம் போராளிகளை சுத்தக்களத்தில் வழிநடத்திய 3 தளபதிகள் 50 குறைவான போராளிகளுடன் செய் அல்லது செத்துமடி என்ற முடிவில் நகர்வை ஆரம்பித்தார்கள். இராணுவம் எங்களை பின்வாங்க வைத்ததாக அமைதியாக இருந்தது. கடாபி அண்ணன் மற்றும் மணிவண்ணன் அண்ணன் இருவரும் முதலாவது ஆட்களாக நின்று வழிநடத்தி சென்றார்கள். நாம் குறுகிய தூரம்தான் நகர்ந்திருப்போம். இராணுவம் ரகசியமான முறையில் நகர்ந்து வந்திருந்தது. 3 பக்கத்தாலும் தாக்குதலை மேற்கொண்டது. புலிகளும் மிக கடுமையான பதில் தாக்குதலை கொடுத்தோம். இந்த சண்டையில் பிரிகேடியர் மணிவண்ணன் வீரச்சாவை தழுவுகின்றார். பிரிகேடியர் கடாபி அண்ணன் கால்கள் இரண்டிலும் படுகாயமடைய தீவனண்ணா எங்களை மீண்டும் பிண்டுக்கு வரும்படி கட்டளையிடுகின்றார். இப்போது நிலைமை மிகவும் பாதகமாக அமைக்கின்றது. இருந்த போதிலும் திரும்ப அணிகளை இணைக்கும் முயற்சியில் தொலைத்தொடர்பில் தீவனண்ணா கட்டளைகளை வழங்கினார். கடாபி அண்ணாவை கொண்டு வந்து தீவனண்ணாவுக்கு பின்பக்கமாக அருகில் வைத்தார்கள். கடாபி அண்ணா மல்லாக்காக படுத்திருந்தபடியே தீவனண்ணா ஒரு தன்னை கொண்டு போகும்படி என்னிடம் கேட்டார். ஆம், நான் கடாபி அண்ணாவால் வளர்க்கப்பட்ட போராளி. நான் பல தடவை இயக்கம் தரும் பின்தளப்பணி செய்ய மாட்டேன், சண்டை டீமுக்கு போகிறேன் என குழம்பும் போது அறிவுரை சொல்லி மற்றும் தண்டனையும் தந்தும் நாட்டிற்காக எந்த பணி செய்தாலும் அந்த பணியும் சிறந்த பணியே என என்னை இயக்கிய தளபதி படுகாயமடைந்திருப்பதை பார்க்க இயலாவிருந்தேன். நான் கடாபி அண்ணனுக்கு கூறினேன் தீவரண்ணா பக்கத்தில் தான் உள்ளார் என்று. ஆனால் கடாபி அண்ணா விடாமல் தீவரண்ணாவை கூப்பிட்டபடி இருந்தார். இறுதியாக தீவரண்ணாவும் கடாபி என்னவென்று சொல் என கேட்டார். அதற்கு கடாபி அண்ணா, தீவனண்ணா நீங்கள் என்ன சுட்டுவிடுங்கோ என கடாபி அண்ணா திரும்ப திரும்ப கேட்டார். அதற்கு தீவனண்ணா, கடாபி நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை உயிரோடு கொண்டு போவேன் என்று கூறினார். ஆனந்தபுரம் முற்றுகைச் சமர் களத்தில் நின்ற போராளியின் பதிவு இது.
எத்தனை 100 வித்துக்கள் விழுந்தன, எல்லாம் எங்கள் குருதி அல்லோ.
அத்தனை உயிரும் ஆகுதியாயின அவர்கள் எங்கள் பருதியல்லோ, அவர்கள் எங்கள் பருதியல்லோ. எத்தனை நூறு வித்துக்கள் விழுந்தன, எல்லாம் எங்கள் குருதியல்லோ. அத்தனை அவர்கள் எங்கள் பருதியல்லோ, அவர்கள் எங்கள் பருதியல்லோ.
கொட்டி கொடுத்துட்ட பொற்கரம் உமதல்லோ.